السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء، أولياء بعضهم أولياء بعض، ومن يتولهم منكم فإنه منهم، إن الله لا يهدي القوم الظالمين. وقال الله تبارك وتعالى: لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا، ولتجدن أقربهم مودة للذين آمنوا الذين قالوا إنا نصارى، ذلك بأن منهم قسيسين ورهبانا وأنهم لا يستكبرون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لعن الله اليهود والنصارى، اتخذوا قبور أنبيائهم مساجد، يحذروا ما صنعوا، أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள், மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்களில் அதிகமான பிரச்சனைகள் யாருக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், முஸ்லிம்களுக்குத்தான் அந்த பிரச்சனை இருக்கிறது என்ற தயக்கம் இல்லாமல் பதில் சொல்ல முடியுமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன், செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஒரு பத்திரிகையை திரட்டி பார்த்தால் அல்லது வானொலியிலே ஒரு செய்தியை கேட்டால் அல்லது குறுந்தகவல்கள் மூலமாக வரக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் அவதானித்து பார்ப்போம் என்றிருந்தால், வரக்கூடிய செய்திகளில் பெரும்பாலானவை இஸ்லாத்தை பற்றியதாக அல்லது முஸ்லிம்களுடைய சோக செய்தியாகத்தான் அந்த பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. உலகின் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை, ஒவ்வொரு நாட்டிலும் எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று தோண்டி பார்த்தால், ஒவ்வொரு நாடாக அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை இருக்கிறது. முஸ்லிம்கள் தான், அவர்கள் தான் அதிகமாக நாளுக்கு நாள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தான் இரத்த காயங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ஜனாதாக்கள் தான் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மசீதிகள் தான் உடைக்கப்படுகிறது. அவர்களுடைய வீடுகள் தான் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அவர்களுடைய பொருளாதாரம் தான் நசுக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய பெண்கள் தான் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய சிறார்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமைகளாக்கப்படுகின்றார்கள். இப்படியாக
ஒரு பத்திரிகையை புரட்டி பார்க்கும் போது முஸ்லிம்களுக்கு தான் எல்லா வகையிலும் சோதனை எழும்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பக்கத்திலே மியான்மாரிலே அங்கே ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது என்றால், மறுபக்கத்திலே பங்களாதேஷிலும் பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவிலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, பாகிஸ்தானிலும் இருக்கிறது, ஆப்கானிலும் இருக்கிறது, ஈரானிலும் இருக்கிறது, ஈராக்கிலும் இருக்கிறது, இல்லை அதற்கு அப்பால் போக முடியும், சிரியாவிலும் பல ஆயிரம் உயிர்கள், எகிப்திலும் பல ஆயிரம் உயிர்கள், ஜோர்டானிலும் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், சூடானிலும் பிரச்சனை. இப்படியாக முஸ்லிம் நாடுகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். நிம்மதியாக இருந்த ஒரு தீவான இலங்கை தீவிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை நிற்கக்கூடிய ஒரு காட்சியை அண்மை காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த பிரச்சனைகளை நாங்கள் வெற்றிகரமாக முறியடிப்பதற்குரிய வழிவகை என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்பதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகளுடைய பெரும்பாலான ஒரு பகுதி யூதர்களுடைய சூழ்ச்சி என்று சொன்னால் ஒரு நாளும் அது மிகையாக ஆகாது. ஏன், இந்த துன்யாவிலே பல நூறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல நூறு கோட்பாடுகளை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த எல்லா மதங்களிலும் எல்லா மார்க்கங்களிலும் முஸ்லிம்களை கண்டாலே கொதித்தெழும்பக்கூடிய மிகப்பெரிய விரோதிகள் இந்த துனியாவிலே முஸ்லிம்களுக்கு இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் யஹூதிகள் தான் என்று குர்ஆன் சொல்கிறது. லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத், நபியே, ஈமானுள்ள மக்களுக்கு மிக கடும் விரோதிகளாக நீங்கள் யாரை கண்டுகொள்வீர்கள் என்றால் யூதர்களை கண்டுகொள்வீர்கள். முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய விரோதி யூதர்கள் தான், அவர்களுக்கு அடுத்துதான் ஏனைய குஃபார்கள். முஸ்லிம்களை விரோதம் காட்டுகின்ற விடயத்தில் யூதர்களுக்கு இருக்கின்ற விரோதம் உலகத்தில் உள்ள வேறு எந்தொரு காவிருக்கும் வேறு எந்த ஒரு மதத்திலே உள்ளவருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூதர்கள் அப்படியான விரோதிகளாக மாறுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் எங்களுக்கு விரோதிகளாக ஆகுவதற்கு காரணம் எங்களுடைய மார்க்கத்தை பார்த்து அவர்களுக்கு எழும்பிய பொறாமைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் உலகத்திலே ஒரு மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தான். மாற்றப்பட்ட மார்க்கத்தையாவது தௌராத்தை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொண்டே அல்லது இன்ஜீலை பின்பற்றுகிறோம் என்று கூறிக்கொண்டாவது அந்த மார்க்கத்தை உலகத்திலே அவர்கள் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய வேதங்களிலே இறுதியாக வரப்போகின்ற நபியை பற்றிய தகவலும் இருந்தது. அந்த ரசூல் எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகுமதிகள் என்ன என்பதையெல்லாம் அவர்களுடைய வேதங்களில் அவர்கள் பார்த்த போது அந்த இறுதி நபியும் ஒரு யூதனாக பிறப்பார், ஒரு யூதனாகத்தான் இருப்பான். எப்படி பனு இஸ்ராயிலிலே பல நூறு நபிமார்கள் எங்களுடைய யஹூதிகளுடைய பரம்பரையிலே வந்தார்களோ அதே போன்று கடைசி நபியும் ஒரு யூதனாக பிறப்பார் என்று மிகப்பெரிய அகம்பாவத்திலே அந்த கால மக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேதான் யூதர்களுடன் சம்பந்தமே இல்லாத குறைசி குலத்திலே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிறக்க வைக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து நபி என்று தாவா செய்யக்கூடிய செய்தி யஹூதிகளுக்கு மதீனாவிலே கிடைக்கின்றது. மக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. யஹூதிகள் அதனை ஏற்க மறுக்கின்றார்கள். காலம் போக போக யூதர்களுடைய தலைவர்களுக்கு உண்மை வெளிப்பட்டது. அந்த நபியை அல்லாஹ் அரபிகளிலே பிறக்க செய்து விட்டான், யூதர்களில் இருந்து அந்த பாக்கியத்தை பறித்தெடுத்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த யூதர்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழித்து அவர்களுடைய பெருமையை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வருகின்றார்கள். இதனால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதங்கள் தூக்குவதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களுக்கு தயாராகுவதற்கு பதிலாக அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகத்தனமான வேலை முஸ்லிம்களுடன் சிரித்து கொண்டு முஸ்லிம்களுடன் உடன்படிக்கைகளை செய்து கொண்டு முஸ்லிம்களுடன் வீட்டுக்கு வீடாக வாழ்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்துக் கொண்டு ஏனைய காவிர்களை தூண்டிவிட்டார்கள். ஏனைய மதத்தவர்களை தூண்டிவிட்டார்கள், அவர்களுக்கு உள்ளால் பண உதவி செய்தார்கள், அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக பயிற்சி கொடுத்தார்கள், பல தந்திரங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருக்கும் போதே அவ்வளவு பெரிய படு மோசமான செயல்களை யூதர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், ரசூல் இல்லாத காலத்தில் எந்த படுவாரான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யூகித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். யஹூதிகளுடைய யூதர்களுடைய மூன்று கூட்டங்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள். பனு நதீர் என்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள், பனு கைனுகா என்ற கோத்திரம் இன்னொரு பக்கத்தில் இருக்கின்றார்கள். அதே போன்றே பனு நதீர், பனு கைனுகாவை போன்று பனு குறைவா என்ற மூணாவது கோத்திரமும் மதீனாவில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகளுடைய கொடுமை தாங்காது ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த யூதர்களை விரோதிகளாக பார்க்கவில்லை, சகோதர மதத்தினராக பார்த்தார்கள். ஏன் இவர்கள் கல்லை மண்ணை வழங்கவில்லை. யூதர்கள் என்னவாக இருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்கள் என்னவாக இருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் இணைத்துக் கொண்டு எங்களுடைய இந்த பணியை முன்னெடுத்து செல்லலாம் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் அல்லாஹுடைய ரசூலுடன் முஹப்பத்தாக இருந்து கொண்டு அன்பாக இருப்பது போன்று பாசாங்கு செய்து கொண்டு ஒத்துழைப்பு தருவோம் என்று காட்டிக்கொண்டு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டு அவர்களுடைய மனதிலே இருந்த குரோதத்தை அவர்கள் ஆங்காங்கே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். யஹூதிகளுடைய நெஞ்சங்களிலே நஞ்சு வைத்திருந்தார்கள், நச்சுத்தன்மையை வைத்திருந்தார்கள். எந்த இடத்தில் அந்த நச்சுத்தன்மையை கக்க முடியுமோ, வெளியே காட்ட முடியுமோ அந்த இடத்தில் எல்லாம் அவர்கள் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் யஹூதிகள் பல அமைப்பிலே ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய திட்டம் தான் அவர்கள் நேரடியாக முஸ்லிம்களுடன் மோதாமல் மக்காவில இருக்கக்கூடிய குறைசிகளை எப்படியாவது தூண்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போன்றே பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. பத்ருடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அடி விழுந்து அவர்களுக்கு சவாலாக வந்திருக்கும் இந்த மார்க்கம் இல்லாமல் ஒளிந்து விடும் என்று பெரும் கங்கணம் கட்டி கொண்டிருந்த யூதர்கள் மீது அல்லாஹ் பலத்த அடியை போட்டான். எதிர்பார்க்காத பாரிய வெற்றியை பத்ருடைய களத்தில் முஸ்லிம்கள் காண்கிறார்கள். இதனால் மிகவும் கோபமடைகின்றார்கள் யஹூதிகள். உள்ளால் அவர்களுக்கு கோபம், வெளியால் வெற்றி வாகை சூடுவது போன்று ரசூலுல்லாவையும் சஹாபாக்களையும் பார்த்து பேசுகின்றார்கள், புகழ்ந்து பேசுகின்றார்கள். உள்ளால் இவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி மிகவும் அவர்களுக்கு ஒரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? தந்திரத்தை இன்னும் கூட்டுகின்றார்கள், அவர்களுடைய யுக்திகளை கையாளுகின்றார்கள், அறிவாளிகளுடைய அறிவு திறமைகளை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள், பணக்காரர்களுடைய பண உதவிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். எதற்காக? தீனுல் இஸ்லாம் உலகத்திலே வளர விடாமல் தடுத்து அந்த இடத்திலே அதற்கு சமாதி கட்ட வேண்டும், அழித்து விட வேண்டும், கபருக்குள் போட்டு புதைத்து விட வேண்டும் என்ற அவர்களுடைய ஆதங்கத்தின் அடிப்படையில் யூதர்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் காபிபுனுல் அஷ்ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் மதீனாவிலே வாழ்ந்து வந்தான். இந்த காபிபுனுல் அஷ்ரப் அவன் என்ன செய்கின்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தன்னிடத்தில் இருந்த மிகப்பெரிய பணத்தை அவன் செலவழிக்கின்றான். மதீனாவில் இருந்த கோடீஸ்வரர்கள் ஒருவர் அவனுடைய பணத்தை செலவழிக்கின்றான். மக்காவுக்கு அவன் நேரடியாக செல்லுகின்றான். அங்கே போய் பத்ரிலே கொல்லப்பட்ட முஷ்ரிக்குகளை நினைத்து காபாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கவிதைகளை பாடுவான். எதற்காக? பத்ரிலே கொல்லப்பட்டவர்கள் யூதர்கள் அல்ல, முஷ்ரிக்குகளுடைய மூத்தவர்கள், மக்காவில் உள்ள சிலை வணங்கி தலைவர்கள். அவர்களுக்கு ஆத்திரம் வருவதற்காக, ரோஷம் வருவதற்காக காபிபுனுல் அஷ்ரப் அடிமைகளை வைத்தும் பல கவிதைகளை பாடி மக்காவில் உள்ள அந்த முஷ்ரிக்குகளை தூண்டினான். அவருடைய தூண்டுதலின் முடிவுதான் இரண்டாவது யுத்தம், ஹிஜ்ரி மூணாவது ஆண்டு உஹதுடைய யுத்தமாக நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்திலே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். யூதர்கள் மதீனாவுக்குள்ளே இருந்து ஒரு குழுவை தயாரிக்கின்றார்கள், வெளியில இருந்தும் ஒரு குழுவை தயாரித்தார்கள். அதுதான் மக்காவுடைய முஷ்ரிக்குகள். அவர்கள் வெளியூரில் இருந்து வந்து மக்காவை மதீனாவை தாக்க வருகின்றார்கள். உள்ளே இருந்தும் ஒரு புரட்சி குழுவை தயாரிக்கின்றார்கள். அவர்கள் யார்? யஹூதிகளுடைய தூண்டலினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுடன் இருந்த 700 முனாஃபிக்குகள். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் தலைமை தாங்கினான். 700 நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் இந்த யஹூதிகளுடைய பணத்துக்கு ஆடி வெளிரங்கத்தில் முஸ்லிம்களை போன்று நடித்தார்கள். முன்சஃபிலே வந்து தொழுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுகளிலே உட்கார்ந்து கொள்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மரியாதை செய்வது போன்று நடந்து கொள்வார்கள். ஆனால் இவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறிக்கொண்டு யஹூதிகளுடைய கண்ட்ரோலிலே யஹூதிகளுடைய ஆசைகளை முஸ்லிம்களுக்குள்ளே இருந்து நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யஹூதிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய யூதர்களை, முனாஃபிக்குகளை உஹுதுடைய மைதானத்திலே காட்டி கொடுக்கின்றான். 700 பேருடன் அபு அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து போகின்றான். நாங்களும் உங்களுடன் வருகிறோம், நாங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றோம். உஹுதுடைய மைதானத்துக்கு வந்து யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே உங்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க தயாரில்லை, முஹம்மதுக்காகவும் அவருடன் வந்த முஹாஜிருக்காகவும் எங்களுடைய உயிரையும் எங்களுடைய சொத்துக்களையும் நாங்கள் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு புரட்சி கருத்தை ஏற்படுத்தி 600 பேரை அந்த படையிலிருந்து கலத்தி எடுத்து கொண்டு போய் முஸ்லிம்களை யுத்தத்துக்கு முன்னால் மானசீக ரீதியிலே பலகீனப்படுத்துவதற்குரிய ஏற்பாட்டையும் யஹூதிகளுடைய தூண்டுதலினால் முனாஃபிக்கான அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் செய்தான் என்பதை வரலாறு மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹ் இவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு தெரியும், இவர்களுடைய தந்திரம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் விரோதத்தை காட்டிக் கொள்ளவில்லை, அவர்களுக்கு எதிரான பகைமையை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. நல்லவர்கள் திருந்துவார்கள், எனது உம்மத்தாக மரணிப்பார்கள் என்ற ஆசையின் பேரில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உம்மத்தாகவே பார்த்தார்கள் இந்த பூமியிலே. இருந்தாலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே முஹாஜிரீங்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில் முஹப்பத் வளர்கின்றது. 25 வருடங்களுக்கு மேலாக பரம்பரை பரம்பரையாக யுத்தம் செய்து வந்த அன்சாரிகள் அவுஸ் என்றும் ஹஜ்ரத் என்றும் அவர்கள் பிரிந்து வாழ்ந்த அந்த ஊரை இந்த கலிமத்து தௌஹீத், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய சிந்தனையினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுபடுத்தி இருந்தார்கள். முஸ்லிம்கள் ஒற்றுமைப்படுவதை விரும்பாத ஒரு நாசகார சக்திதான் அன்றிலிருந்து இன்று வரை வாழக்கூடிய யூதர்கள் என்பதை முஸ்லிம்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் எங்கு பிரிகின்றார்கள் என்றிருந்தாலும் யாராவது ஒருவர் ஒரு தனி சிந்தனையிலே முஸ்லிம்களின் ஒரு குழுவை பிரிக்கிறார் என்றால் அவர் யஹூதிகளுடைய சிந்தனையினால் வாங்கப்பட்டவர் என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலேதான் வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு ஒரு படிப்பினையாக மிகச் சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். அங்கே முஹாஜிரீங்களும் அன்சாரிகளும் அதிலே விசேடமாக அன்சாரிகளில் 25 வருடங்கள் பிரிந்து சண்டை செய்து கொண்டிருந்த 2 குழுக்கள் அவுசும் ஹஜ்ரஜும் இவர்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து கதைத்துக் கொண்டிருப்பதை ஹஸ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் பார்க்கின்றான். அவன் பழமை வாய்ந்த ஒரு யூதன், கிழவனாக இருந்தான். இவன் பார்க்கிறான் முஸ்லிம்கள் அன்சாரிகள் 25 வருடமாக பாம்பும் கீரையும் போன்று சண்டை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருந்து கதைக்கிறார்களே என்பதை பார்த்தவுடன் மற்றவர்கள் என்றால் உண்மையிலே சந்தோஷப்படுவார்கள், பிரிந்தவர்கள் சேர்ந்து இருக்கிறார்களே, ஒற்றுமையாக இருக்கிறார்களே என்று எந்த மதத்தவன் பார்த்தாலும் ஒற்றுமையை கண்டு சந்தோஷப்படுவான். ஆனால் யூதன் ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான், சிரிப்பான், வாழ்த்துவான், உள்ளே நஞ்சை வைத்துக் கொண்டிருப்பான். இவன் மனதினால் சொல்லிக் கொண்டான், அல்லாஹு மீது ஆணையாக அவுசும் ஹஜ்ரதும் சேர்ந்து சந்தோஷமாக இவர்களை இப்படியே வாழவிட்டால் அது யஹூதிகளாகிய எங்களுக்கு நல்லதல்ல, இவர்களை பிரிக்க வேண்டும், இவர்களுக்கிடையில் திரும்பவும் சண்டையை ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கு சென்ற அந்த யஹூதி கிழவன் ஒரு யஹூதி வாலிபனை அழைக்கின்றான், அழைத்து சொல்லுகின்றான், அந்த மஜ்லிஸ் இருக்கிறதே அந்த இடத்துக்கு நீனும் போ, அங்கே போய் அவர்களுடன் சுவாரஸ்யமாக பல கதைகளை கதைத்துக் கொண்டு திடீரென்று இடைக்கிடையே 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த புஹாத் என்ற யுத்தத்தில் நடந்த சில சம்பவங்களை ஞாபகம் செய். அந்த யுத்தம் நடக்கும் போது ஒவ்வொரு கிளையாரும் படித்த பாட்டுகளை இடைக்கிடையே பாடி அந்த யுத்தத்திலே ஹஜ்ரத் தோல்வியடைந்தார்கள், அவுஸ் வெற்றி பெற்றார்கள். நிச்சயமாக அங்கே திரும்பவும் ஒரு குழப்பத்தை உருவாக்க முடியும். இந்த வாலிபனும் அங்கே போகின்றான். இந்த யூத வயோலிபனால், யூத கிழவனினால் மூளை சலுகை செய்யப்பட்ட அந்த வாலிபன் போய் உட்கார்ந்து ஒவ்வொரு கதையாக விட ஆரம்பிக்கிறான். ஹஜ்ரத்துக்கு எதிராக படிக்கப்பட்ட பாட்டுகளை படிக்கின்றான். அவுசுக்கு எதிராக படிக்கப்பட்ட பழைய பாட்டுகளை பாட ஆரம்பிக்கின்றான். அல்லாஹு அக்பர். 10 நிமிடம் போகல, அவ்வளவு அன்பாக முஹப்பத்தாக இருந்த அன்சாரிகள் திரும்பவும் ஆயினம் தூக்குகின்ற நிலைமைக்கு மாறுகின்றார்கள். பழைய நினைப்பு வருகிறது. நீ யார், நான் யார் என்று அடித்துக் கொள்ளவும் உரைத்துக் கொள்ளவும் அங்கே பெரும் சப்தம் எழும்புகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. மஸ்ஜிதில் இருந்து ஓடோடி வருகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அபி தாவல் ஜாஹிலியா, என்ன ஜாஹிலியா காலத்துடைய பழைய வாதாட்டம், பழைய சப்தங்கள், ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு அமைப்பும் அவரவர்களுடைய பெருமையை பேசும் அந்த சப்தம் நான் இந்த பூமியில் இருக்கும் போது மீண்டும் கேட்கின்றதா? இது ஒரு நாளும் கேட்க முடியாது, ஒரு நாளும் கேட்க முடியாது. என்னுடைய கலிமா அந்த மடத்தனத்தை எல்லாம் அழித்து விட்டு இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியவுடன் திரும்பவும் அவுசும் ஹஜ்ரஜும் நிலைமையை உணர்கின்றார்கள். ஷைத்தானினால் பிடிக்கப்பட்டோம், எங்களை ஒரு யூதன் ஏமாற்றி விட்டான் என்பதை உணர்ந்த அந்த சஹாபாக்கள் அழுது கொண்டே ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஒருவருக்கு ஒருவர் முஆனக்கா செய்கின்றார்கள், மன்னிப்பு கோருகின்றார்கள் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டதிலிருந்து முஸ்லிம்களில் 2 சிறிய குழுக்கள் அவுசும் ஹஜ்ரஜும் முஹப்பத்தாக இருந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து யூதனில் ஒரு கிழவனுக்கு இவ்வளவு பெரிய வைராக்கியம் என்றால், இவ்வளவு பெரிய பொறாமை என்றால், அவனால் இவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்ய முடியும் என்றால், இவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு இஸ்ராயல் இருக்கும் போது, யகுதிகளுக்கு ஒரு நாடே இருக்கும் போது, அவனுக்கு அணு பலம் இருக்கும் போது, அவனிடத்தில் எல்லா தந்திரங்களும் இருக்கும் போது முஸ்லிம் நாடுகளை ஒற்றுமையாக இருக்க விடுவானா? முஸ்லிம்களுடைய ஆட்சியை உண்மையான ஆட்சி நடத்த விடுவானா? முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒரு அணியில் திரள விடுவானா? ஒரு நாளும் அவன் விடவே மாட்டான். இதனுடைய விபரீதம் தான், எந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கின்றார்களோ அங்கே பெரும்பான்மையை தூண்டி முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வைக்கிறான். எங்கே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கே முஸ்லிம்களை கட்சியாக பிரித்து ஆட்சியிலே சண்டை ஏற்படுத்தி ஆட்சியிலே அவர்களுக்கு இடையில் ஒரு போரை உண்டாக்கி பல நாடுகளில் இன்று பெரிய ஒரு இரத்த கலரியை ஏற்படுத்தி அவன் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ரப்பே, ஒற்றுமை உள்ளவர்களுடன் தான் என்னுடைய உதவி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ரப்பே, ஒற்றுமை உள்ள இடத்துக்கு தான் என்னுடைய ரஹ்மத்து இறங்கும் என்று சொல்லக்கூடிய ரப்பே, அந்த ரப்பே சொல்லுகின்றான், யஹூதிகளை மட்டும் கூட்டாளியாக்க வேண்டாம், ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய குர்ஆன் யூதர்களுடன் ஒற்றுமை வேண்டாம் என்று சொல்லுகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா, ஈமானுள்ள மக்களே, யூதர்களும் நசாராக்களையும் நண்பர்களாக எடுக்கவே வேண்டாம். நீங்கள் அவர்களை நண்பர்களாக பார்த்தாலும் அவன் பக்கத்து வீட்டிலே இருக்கின்றான், உதவி செய்கின்றான், ஆத்திர அவசரத்துக்கு வருகிறான், நோய் விசாரிக்க வருகிறான். ஒரு நாளும் அவனை நண்பனாக பார்க்க வேண்டாம். விசாரித்துக் கொண்டே உங்களுக்கு குழிவட்டக்கூடிய பயங்கர விரோதி அல்ல, உங்களுடைய துரோகிதான் யூதன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுபுறத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நிலைமைகள் ஏற்படும் போது இதற்கு எதிராக பத்திரிகைகளில் கட்டுரை எழுவதை கொண்டு ஒரு நாளும் நாங்கள் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாது, அல்லது 1000 பேர் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவதை கொண்டு அவர்களுடைய சூழ்ச்சியை அவர்கள் ஒரு நாளும் எங்களால் முடிக்க முடியாது, அல்லது வானொலியில் பல மணி நேரங்கள் அவனுக்கு எதிராக உரையாற்றுவதனால் ஒரு நாளும் அவனை வெற்றி கொள்ள முடியாது. யஹூதியை வெற்றி கொள்வதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் இருக்கின்றான். முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தான் ஒற்றுமை நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் சலாமத்தென்ற சமாதானத்தை விரும்பும் மார்க்கத்தை கையில் வைத்திருக்கும் ஒரு சமுதாயம். எங்களுக்குள் தான் சமாதானம் மலர வேண்டும். நாங்கள் தான் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ வேண்டியவர்கள். அப்படி இருந்தும் எங்களுக்குள் பிரிவும் எங்களுக்குள் கருத்து மோதல்களும் எங்களுக்குள் இந்த இப்படியான கவலைக்கிடமான நிலைமைகளும் ஏற்படுகிறது என்றால் அது யகூதிகளுடைய சூழ்ச்சியில இருக்கக்கூடிய சக்தியால் அல்ல. யகூதிகள் எங்களை வைத்து விளையாடும் அளவுக்கு நாங்கள் எங்களை கோழைகளாக மாற்றிக்கொண்டோம். ஏன் கோழைகளாக மாற்றிக்கொண்டோம்? அதற்கு இரண்டு வகையான காரணிகள் இருக்கிறது. இந்த இரண்டு காரணங்களையும் புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முஸ்லிம்கள் இந்த பூமியில் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய பெயரை கேட்டாலே உலகம் நடுங்கியதோ அப்படியான ஒரு நிலைமையை நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களில் அதிகமான பேர் மார்க்கத்தில் பாதியை தான் பின்பற்றுகின்றார்கள். மார்க்கத்துக்காக பிடிக்கப்படுகின்ற சண்டைகள் சச்சரவுகள் எடுத்து பார்த்தால் அவர்கள் மார்க்கத்தில் பாதியை பின்பற்றுகின்றார்கள். வணக்கத்திலே இபாதத்திலே அதிலே இருக்கக்கூடிய சட்டங்களை துருவி துருவி தேடுபவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை தேட மாட்டார்கள். குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சட்டங்களை தேட மாட்டார்கள். பாருங்கள், ஒருவர் இபாதத்திலே பேணுதலாக இருக்கின்றார், அவருடைய தொழுகை சீராக இருக்கிறது, நோன்பு சீராக இருக்கிறது, ஜகாத் முறையாக கொடுக்கிறார், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி, உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய வியாபாரத்தை எடுத்து பார்த்தால் அனைத்தும் அல்லாஹுக்கு மாற்றமான வழிகளிலே சம்பாதிக்கிறார். மறுபக்கத்தில் ஒருவருடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கிறது, அவருடைய இபாதத்தை எடுத்து பார்த்தால் அனைத்திலும் பலகீனமாக இருக்கிறார். இபாதத்தும் சீராக இருக்கிறது, அவருடைய தொழிலும் சீராக இருக்கிறது, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் மனைவி மக்களை வைத்திருக்கின்ற முறையில் பலகீனமாக இருக்கிறார். இப்படியாக தீனிலே ஒரு பகுதி சீர், மறுபகுதி சீராக இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், இது உலகத்திலே மிக ஆபத்தான கட்டமாம். உலகத்திலே மிக ஆபத்தான கட்டம். பனு இஸ்ராயலிகளிலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டான், அப்ப துமினூன பிபாமில் கிதாபி வத்தஸ்ஃபுரூன பிபாம், என்ன நாங்கள் இறக்கின வேதத்தில ஒரு பகுதியில மட்டுமா உங்களுக்கு நம்பிக்கை, மற்ற பகுதியை நம்பிக்கை இல்லையா? இபாதத்துக்கு மட்டுமா குர்ஆனை பாக்குறீங்க? இபாதத்துக்கு மட்டுமா ஹதீஸ பாக்குறீங்க? உங்களுக்கு வியாபாரத்தில குர்ஆன் ஹதீஸ் கிடையாதா? உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வும் ரசூலும் கிடையாதா? ஒரு பகுதியில் பின்பற்றுகிறீர்கள், மறுபகுதியை பின்பற்ற மாட்டீர்களா? அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமானுள்ள மக்களே அரை குறை முஸ்லிம்களாக இருக்க வேண்டாம், இஸ்லாத்துக்குள்ள பூர்த்தியாக நுழைஞ்சிக்கோங்க, முழுமையான முஸ்லிமாக மாறுங்க. வலா தமூத்துன்னு இல்லா அன்தும் முஸ்லிமூன், பூர்த்தியான முஸ்லிமாகாம யாரும் மௌத்தாக வேண்டாம், பூர்த்தியான முஸ்லிமாகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். பாதி பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? பாதி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களிலே படித்தவர்கள் இருக்கலாம், கல்விமான்கள் இருக்கலாம், ஆயுதங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அறிவாளிகள் இருக்கலாம், சாதனங்கள் இருக்கலாம், ஆனால் உலகத்திலே அந்த சமுதாயம் ஒரு நாளும் உருப்படியாக ஆகாது. அவர்கள் எழும்ப நிலைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வே அவர்களை கீழே போட்டு மிதித்து விடுவான். ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு தாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யும் ஃபில் ஹயாத்தி துன்யா, வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி மற்ற பகுதியை மறுப்பவர்களுக்கு உலகத்தில் கேவலம்தான் அவர்களுக்கு கூலி. நாளை கியாமத்துடைய நாளையிலும் கடுமையான அதாப் அவர்களுக்கு இருக்கிறது. வயோமல் கியாமா யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், நாளை கியாமத்துடைய நாளையில் கடுமையான அதாப் யாருக்கு கொடுக்கப்படும்? மார்க்கத்தில் பாதியை எடுத்து பாதியை விட்டவர்களுக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த நிலைமையை நாங்கள் அனைவர்களும் மாற்ற வேண்டும். ஏன் பாருங்கள், ஒரு கட்டளையை விட்டதற்காக, ஒரு கட்டளையை விட்டதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய மைதானத்திலே முஸ்லிம்களை சோதித்தான். உஹதிலே ஒரு செக்யூரிட்டி ஜமாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாருங்கள் என்று சொல்லும் வரை இந்த மலையிலிருந்து இறங்க கூடாது என்று அல்லாஹுடைய ரசூலின் உத்தரவு இருந்தது. ஆனால் அந்த சஹாபாக்கள் அவர்கள் அந்த உத்தரவையும் மீறி ரசூலுல்லாஹ் அழைக்க முன்னாலேயே கீழே இறங்கினார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவுதான் முஸ்லிம்களில் 70 பேர் ஷஹீதாகுவதற்கு காரணமாக இருந்தது. முஸ்லிம்கள் ஆரம்பத்திலே வெற்றி பெற்றார்கள், வெற்றிக்கு மேல் வெற்றி, எதிரிகள் படுதோல்வி அடைந்தார்கள். எப்பொழுது ரசூலின் ஒரு கட்டளைக்கு 42 பேர் மாறு செய்தார்களோ, 42 பேர் மாறு செய்தார்களோ, சென்றிருந்த அனைத்து முஸ்லிம்களிலும் 70 பேர் ஷஹீதாகுவதற்கு அவர்களுடைய செயல் காரணமாக இருந்தது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு உஹதுடைய யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் இப்பொழுது பனு நதீர் யஹூதிகளுடைய கடைசி பிரிவு பனு கைனுகாவை மதீனாவில் இருந்து விரட்டினார்கள். அதே போன்று பனு குறைலாவையும் விரட்டினார்கள். பனு நதீர் என்ற யஹூதிகளுடைய கூட்டத்துடன் சண்டைக்கு தயாராக சொன்னார்கள். உஹதுடைய யுத்தம் முடிந்த கையுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போகிறார்கள். ஏற்கனவே ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததனால் உஹதிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இரண்டாவது கட்டம், அல்லாஹ் திருப்பவும் முஸ்லிம்களை சோதிக்கிறான், இன்னொரு கட்டளையை கொடுப்போம், வழிபடுகின்றார்களா மாறு செய்கின்றார்களா. அந்த பனு நதீருடைய யுத்த காலத்திலே தான் மதுபானம் அருந்துவது ஹராம் என்ற ஆயத் திறக்கப்படுகின்றது. يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان ايمان للمكه மதுபானம் அருந்துவதும் சூது விளையாடுவதும் இன்னும் சில அநாச்சாரமான செயல்களை சொல்லி இவைகள் எல்லாம் ஷைத்தானினால் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட செயல்களாகும், இதை விடமாட்டீர்களா? ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இந்த பாவங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டீர்களா? அந்த கேள்வியை எழுப்பும் போதே சஹாபாக்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஆயத்து இரவு நேரம் இறக்கப்படுகின்றது. அடுத்த நாள் காலையிலே மதீனாவுடைய சாலைகளில், மதீனாவுடைய வீதியோரங்களில் மதுவான போத்தல்களும் பீப்பாய்களும் வெட்டி உடைக்கப்பட்டு அதை கொட்டியதனால் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதாக சரித்திரம் சொல்வது மட்டுமல்ல, ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இந்த மதுபானத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீர்களா என்ற கேள்விக்கு ஹஜரத் உமர் விரைந்து பதில் சொன்னார்கள். இன்தஹைனா ரப்பனா, ரப்பே நாங்கள் மதுபானத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், மதுபானத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், இந்த வழிபாடு இருக்கிறதே, உடனே மதுபானத்தை விடுவதற்கு தயார் என்று சொன்ன பதிலும் உடனே உடைத்து சாராயத்தை கீழே கொட்டிய இந்த செயலும் பனு நதீரிலே யஹூதிகளுக்கு எதிரான யுத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். யஹூதிகளுடைய சகல தந்திரங்களையும் அவர்களுடைய சகல சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் சின்ன பின்னப்படுத்தி முஸ்லிம்களுக்கு அங்கே வெற்றியை கொடுத்ததாக சரித்திரம் சொல்கிறது. ஆகவே முஸ்லிம்களுக்கு முன்னால இருப்பது ஒரே ஒரு வழிதான், பாவங்களை விட்டு அல்லாஹின் பக்கம் திசை திரும்புவதே. அப்படி இல்லாமல் எந்த கோஷம் போடுவது கொண்டும் அல்லாஹுடைய கோபத்தையோ யூதர்களுடைய தந்திரங்களையோ யூதர்களுக்கு எதிரான எந்த ஒரு செயலையோ எங்களால் செய்து அதை நிறுத்த முடியாது என்ற உண்மையை நாங்கள் அனைவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமை பெற்ற சிறந்தொரு சமுதாயமாக வாழ்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், பூரா உம்மத்து முஸ்லிமாவில் வாழக்கூடிய அனைவர்களையும் ஒற்றுமைப்படுத்துவாயாக. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ முஸ்லிம்களுக்கு அவசர உதவி செய்வாயாக. முஸ்லிம்களுடைய இரத்தங்களை பாதுகாப்பாயாக, உயிர்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்கள் பிரிவினைவாதிகளாக மாறி இரண்டு குழுக்களாக பிரிந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. அனைவர்களையும் ஹக்கின் மீது ஒற்றுமைப்படுத்துவாயாக. அனைவர்களுக்கும் இந்த தீனின் பெருமதியை விளங்கப்படுத்துவாயாக. நலவுக்காக பாடுபடும் நல்லவர்களை தலைவர்களாக்குவாயாக. சுயநலவிகளிலிருந்து இஸ்லாமிய சமூகத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. இந்த நாட்டிலும் முஸ்லிம்களுடைய இருப்பை நீ பாதுகாப்பாயாக, உரிமைகளை பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமிய நிலையங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய ஹிதுமத்துகளை நீ பாதுகாத்துருவாயாக. முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு வாழ்ந்து உன்னுடைய நேரடியான உதவிகளை கண்டுகொள்ளும் கூட்டத்தில் இந்த முஸ்லிம்களை நீ சேர்த்தருள்வாயாக. ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.